இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு நாம் அடிக்கடி பலமுறை நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை ஏன் இந்த இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் புறஜாதிகளை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இந்த வேத வசனத்தில் துல்லியமாய் சொல்லப்படுகிறது. இந்த 11 நீங்க ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம், புறஜாதிகளை குறித்த தேவ தரிசனம் இந்த இடத்தில் பேசப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறக்கணித்து அவர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்ததன் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்குரிய ஒரு காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து புறஜாதிகாரக்கூடிய காலத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறதை குறித்து பேசுகிறார். இந்த ரோம சபை என்பது புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளால் நிறைந்திருக்கிற ஒரு சபை. இந்த சபையிலே பார்க்கும் பொழுது எல்லாம் புறஜாதி ஜனங்கள். இந்த சபையிலே பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. இந்த சபையின் முதல் அதிகாரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிருபத்திலே ஜனங்களின் பாவங்கள் சொல்லப்படும். ஜனங்கள் அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் சுபாவத்திற்கு மாறாக அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி இந்த முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும். இந்த புத்தகத்தின் முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்றெல்லாம் அந்த சபை குறித்து கர்த்தர் எச்சரிப்பெல்லாம் கொடுத்துட்டே வருவார். தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய இருதயம் இருளடையும் என்றெல்லாம் எச்சரிப்பு வரும். இப்படி கர்த்தர் இந்த சபைக்கு, அந்த புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் புறஜாதி ஜனங்களாகி உங்களை ரட்சித்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுவார். இது கிரியை அல்ல, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் சாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபை. அதுதான் அதனுடைய சாரம். மொத்த புத்தகத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையானது எப்படி புறஜாதி ஜனங்களிடத்திலே வெளிப்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நிருபம் முழுவதிலும் எழுதுவார். இது வந்து வேதத்திலே சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் புரிந்து கொள்ள அரிதான ஒரு புத்தகம் என்று ஒன்று உண்டானால் இது ரோமருக்கு எழுதின நிருபம். புரிதலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை நிறைய பேர் நினைக்கிறாங்களோ, அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு அரிதான ஒரு புத்தகம். ஆழமான சத்தியங்கள், கிருபையை குறித்தும் கிரியைகளை குறித்தும் மிக பல காரியங்களை அதை குறித்து பவுல் எழுதிட்டே வருவார். பல வசனங்கள் இங்க படித்தா புரிந்து கொள்ளவே முடியாது, அந்த அளவுக்கு அதுல ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் ஒட்டுமொத்த சாரம் என்னன்னா, கிருபையினாலே புறஜாதி ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கிருபை புறஜாதிகளுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த அந்த காலம் 3.5 வருஷங்கள் யூத ஜனங்களுக்காக அவர் ஊழியம் செய்தார். காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் புறஜாதி ஜனங்களாகிய நமக்காக அவர் செலவிடுகிற காலம் பாருங்க, அந்த பெந்தேகோஸ்து எனும் நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபை ஆரம்பிக்கப்படுகிற அந்த காலகட்டத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தர் எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாகவே சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிவிட்டுதான் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். அப்படின்னா ஆண்டவர் புறஜாதியாருக்குரிய ஒரு காலத்தை அவர் தொடங்கி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நல்லா பாருங்க, 2000 வருஷங்கள் இதுவரையிலும் புறஜாதி ஜனங்களுக்காக காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் புறஜாதி ஜனங்களுக்கான கிருபையை கர்த்தர் அதிகமாக்கி இருக்கிறார். நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்றார், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, புறஜாதியாருடைய நிறைவுங்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு கூட ஒரு நிறைவுன்னு சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்களிலே காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனுங்கிறாரே தவிர அதுக்கென்று ஒரு நிறைவை சொல்லலை. அதிலே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் நூற்றாண்டிலே முதல் சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எருசலேமிலே எழுப்புதல் ஆரம்பிச்சது. ஆனால் புறஜாதியாருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு நிறைவுங்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான ஆத்தும ரட்சிப்பு ஆண்டவர் புறஜாதிகளுக்கு நடுவில் திட்டமிட்டிருக்கிறார். நல்ல கவனிக்கணும். நிறைவு இல்லையே, நல்ல கவனிக்கணும். நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும், அப்படின்னா இந்த புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் கர்த்தர் ஓய்ந்து போக போறது கிடையாது. நல்லா பார்க்கணும். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு ஜனத்திற்கு கடினமான மனது உண்டாகியிருக்கும். அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பின்னும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவர்களுக்கென்று ஒரு ரட்சிப்பின் கால திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? புறஜாதியாருடைய நிறைவு. இப்ப இந்த புறஜாதியாருடைய நிறைவை நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் நூற்றாண்டிலேயே கர்த்தர் அப்போஸ்தலர்களையும் அன்றைக்கு இருந்ததான தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புதலின் அபிஷேகத்தினால் நிறைத்து உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்தார். எந்த வசதி இல்லாத காலகட்டத்திலே கர்த்தர் அவர்களை உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றினார். இந்திய தேசத்திற்கும் ஒரு அப்போஸ்தலனை அனுப்பினார். இப்படி உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் அனுப்பினார். இப்படி பார்க்கும் பொழுது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் முழு உலகத்தையும் சந்தித்தது. ஆனால் முதல் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே சபை ஆவிக்குரிய அன்பிலிருந்து, தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பிலிருந்து அது இறங்கி போனது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு அந்த சபை இறங்கிவிட்டது, பின்மாற்றத்துக்குள் போனது. அதன் பிறகு கர்த்தர் அந்தந்த காலகட்டத்திலே சில தேசங்களில் எழுப்புதலை அனுப்பினார். ஒரு சில காலகட்டத்தில் அனுப்பினார், ஒரு குறுகிய காலத்தில், 2 வருஷம், 5 வருஷம், ஒரு 10 வருஷம், இப்படி சில எழுப்புதல்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனாலும் கூட அவைகளெல்லாம் கிறிஸ்தவம் ஒரு மெயின்டைன் ஆச்சே தவிர ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற புறஜாதிகளின் நிறைவு இன்னும் சம்பவிக்கவில்லை. அப்படின்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு புறஜாதிகளின் நிறைவுக்காக தன்னுடைய கடைசி கட்டமான ஒரு எழுப்புதலை கர்த்தர் உலகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்ம கவனிக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புறஜாதிகளின் நிறைவுக்கான ஒரு தேவ திட்டம் நிறைவேறப் போகிறது. அந்த தேவ திட்டம் என்ன? அதுதான் எழுப்புதல். அப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறதான காரியங்கள், இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி இதை செய்வார், இதை குறித்து வேதத்துல நிறைய ஃபார்முலா இருக்குது. கர்த்தர் எப்படி எல்லாம் செய்வார் என்பதற்கு பல காரியங்கள் இருக்குது. என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை காலத்தையும் சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் நிதானிக்க வேண்டும். அதை நிதானிச்சு நம்ம வந்து அதற்கேற்ற விதத்திலே நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளணும். இப்போ இதை நாம் நிதானிப்பதற்கு நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் எடுக்க போகிறேன். அதை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஒரு தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 2வது சங்கீதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு புறஜாதிகளின் காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தால் உங்களுக்கு வரிசையாக சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். சரி, இப்ப நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துல என்ன நடக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். அப்போ ஜனங்கள் கொந்தளிக்க, ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஜாதிகள் அப்படிங்கிற ஜாதிகள் அப்படின்னா இதான் புறஜாதிகளை குறிக்கும். புறஜாதி ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள், இவங்க விருதா காரியங்களை சிந்திக்கிறாங்க, வீணான காரியத்தை யோசிக்கிறாங்க. என்ன வீணான காரியம்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் உருவாகிறது. கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை விரோதிக்கிற எண்ணங்கள், கர்த்தரை விரோதிக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமாய் தேசங்களிலே கர்த்தர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஏராளமாக இந்த இடத்துல பார்க்கும்போது ஜனங்கள் விரோதமாக எழுப்பிட்டிருக்கிறார். கர்த்தர் அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார். என்ன நடக்குது என்பதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். உலகத்திலே நடக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவம் ஆரம்பத்திலே எந்த அளவுக்கு அருமையா எழுப்பினதோ அதே முதல் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவத்திற்கு விரோதமான காரியங்கள் மிகப்பெரிய அளவில் எழும்புச்சு. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுத்தார். நீரோமனனுடைய காலத்திலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த காரியத்திற்கு அனுமதி கொடுத்தார். பின்பு சபையின் காலத்தில் பார்த்தீங்களானால் சபை நிர்விசாரம் அடையும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த காரியங்களிலே கர்த்தர் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப கர்த்தர் வந்து கலங்க பண்ணுகிறார். இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது எல்லாமே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படியாக, புரிதலா, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், இந்த காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இது ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாய் காணப்பட்டாலும் இன்னொரு பக்கத்திலே ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இது எடுக்கிறதான ஒரு முயற்சி தான் என்பதை தவிர இது வேறொன்றும் கிடையாது. இந்த காரியத்தில் ஆண்டவரே அனுமதிக்கிறார். பிசாசு கொந்தளிச்சு பிசாசு செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த காரியம் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எப்படி வருகிறது, இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசினால் இவைகள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. இப்ப இது கொண்டு வரப்படுவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே இந்த ஜனங்கள் பிசாசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை அந்த ஆவிகள் தாக்குவதற்கு, இந்த கொள்ளை நோயினால் அவர்களை பாதிப்பதற்கு ஆண்டவர் இந்த விஷயத்தில் அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்ப இதுலதான் நடக்கிறது இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கொடிய காலங்கள். ஆனாலும் ஆண்டவர் ஜனங்களை கைவிட்டுட்டாரா? கிடையாது. அதை நமக்கு புரியணும். ஆண்டவர் தேசங்களை கைவிட்டுட்டாரா? கிடையாது. ஆண்டவர் உலகத்தை கைவிட்டுட்டாரா? கிடையாது. ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஜனங்கள் அழிந்து போகணும், ஒட்டுமொத்தமாய் ஜனங்கள் சாக வேண்டும், அழிய வேண்டும், இது ஒருபோதும் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஒரு ஆத்மா மரிப்பதும் ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. ஒரு ஆத்மா மரித்து நரகத்திற்கு போகிறதும் ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்தில் கர்த்தர் இதை ஏன் அனுமதிக்கிறார், கர்த்தர் ஏன் உங்களை கையில் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதுதான் அவர்கள் தன்னை படைத்த ஆண்டவருக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்புவார்கள். இல்லாத பட்சத்திலே திருப்ப மாட்டார்கள். இதுதான் சபை சரித்திரம். நீங்க ஹோல் பைபிள் நீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். முழு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் நடக்கும். இதை நீங்க வந்து ஆரம்பத்தில் சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. முதல் 30 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையிலே சுமூகமான ஒரு காலம் யோசேப்பு இருந்த நாட்கள். அதன் பிறகு யோசேப்பு மறித்த பின்பு யோசேப்பை அறியாத ராஜா எழும்புகிறான். அதன் பிறகு அவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகிறது. அது சாதாரணமான ஒரு நெருக்கடி, கொஞ்சம் கொஞ்சமா வருது. அந்த நெருக்கடிகள் படிப்படியாய் அதிகரிக்க இவர்கள் எண்ணிக்கையில பெருக்கிக் கொண்டு போகிறார்கள். நெருக்கடிகள் அதிகரிக்கிறது. ஆனா அவங்க எப்போ அவர்கள் விடுதலையானார்கள் என்று பார்த்தால் அந்த நெருக்கடியின் உச்சத்தை அவர்கள் பார்க்கிறாங்க. நெருக்கடியின் உச்சத்தை பார்க்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நெருக்கடி, செங்கல் நறுக்க சொல்லி அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு உபத்திரவப்படுத்துறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படாமல் அவர்களாகவே வைக்கோல் சேகரித்து அவர்கள் செங்கல் அறுக்க வேண்டும், முன்பை போலவே அவர் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மேலும் அவர்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் வரும்போது தான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும் என்கிறதான உணர்வுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இது நெருக்கடியான காரியங்கள் ஆண்டவர் விரும்பி கொடுக்கிறதல்ல. இதன் மூலமாக ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உள்ளான இருதயத்தின் நோக்கம். அமெரிக்க தேசம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கண்ட தேசம். இங்கிலாந்து தேசம் முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்ற தேசம். இப்படி ஒவ்வொரு தேசங்கள், பிரான்ஸ் தேசத்திலே பெரிய எழுப்புதல்கள் நடந்திருக்கிறது. ஸ்பெயின் தேசத்திலெல்லாம் ஒரு காலத்தில் ஏராளமான தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கும் பொழுது ஆண்டவர் நினைக்கிறார், மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும், மறுபடியும் கூட்டி சேர்க்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் புறஜாதிகளை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறதற்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். இப்போ அந்த திட்டம் நிறைவேறுவது எப்படி நடக்கிறது என்றால், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் நடுவிலே தான் இந்த தேவ திட்டம் நிறைவேற முடியும். இப்போ இதுக்கு ஒரு பக்கம் இது ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவர் இதில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்னு சொன்னேன். இப்போ இந்த நோக்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த காலத்தில் சபை என்ன செய்யணும், தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 5வது 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த இடத்தில் இந்த வார்த்தைகள் யாரை குறிக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவ திட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனம் இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். இது நெருக்கடிகள் அதிகரித்து பிசாசின் வேகம் கொள்ளை நோயாக உலகத்தில் உருவெடுத்திருக்கிற இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் தீர்வு எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய அபிஷேகத்தில் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை வேதம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம், என் பரிசுத்த பர்வதத்தில் நான் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு மகிமையான அபிஷேகத்தை தேவ ஜனங்களின் மேல் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். புறஜாதி ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுப்பதற்கு தேவ பிள்ளைகளின் மேல் இருக்கிற அபிஷேகம் அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோம், ஆவியானவருடைய பலத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். இன்னைக்கு நாம் சொல்ல போனால் இந்திய தேசத்திலே இதற்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு சிலரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனாலும் கிறிஸ்தவத்தின் உண்மையான தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கூட்டங்கள் கூடலாம், ஆனால் உண்மையான தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ்ல வந்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். குவாலிட்டி இல்லாத ஒரு கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு இருக்கிறது. குவாலிட்டியா இருக்கிறதான தேவ பிள்ளைகள் மிக 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 சொற்பம். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு அபிஷேகம். தேவ பிள்ளைகளுக்குள் இந்த பின்மாரி கால மழைக்குரிய ஒரு அபிஷேகத்திற்காக இந்த காலகட்டத்திலே தேவ ஜனங்கள் வாஞ்சிக்கணும். இந்த காலகட்டத்திலே அபிஷேகம் தான் தேவ சமூகத்திலே பெரிய காரியத்தை செய்யும். நான் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்திலேயே ஒரு வசனத்தை இதற்காக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனம். இங்கே பவுல் அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். 17, 18, 2 சேர்த்து வாசிக்கிறேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து கிறிஸ்துவை கொண்டும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இங்க பவுல் சொல்றார் பாருங்க, புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை தன்னுடைய சாட்சியை சொல்றார். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, முதல்ல வார்த்தை, அடுத்ததாக செய்கை, அற்புதங்கள் அடையாளங்கள் கிரியைகள் மூலமாக, செய்கையின்படியும் அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதை இல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போ புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் கீழ்ப்படிய பண்றார். எப்படி? இங்க அவர் சொல்றாரு, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் வல்லமையினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு செய்தவைகளை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் என் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் புறஜாதிகளின் நடுவிலே அனுப்பி அந்த ஜனங்களை கர்த்தர் கீழ்ப்படிய பண்ணுகிறாருங்கிறார். இதுதான் முக்கியம். இந்த நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது நம்முடைய சாதுரியத்தினால் அல்ல, நம்ம செய்யற பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவதனால் அல்ல. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாய் ஜனங்களை கீழ்ப்படிய பண்றதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் பெரிய விதத்தில் நடக்காது. ஆண்டவர் ஜனங்களை கீழ்ப்படிய பண்ணுவது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் மாத்திரம்தான் அது சாத்தியமே தவிர பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவதனாலோ வேறு எந்த விதமான முயற்சிகள் செய்வதனாலோ புறஜாதி ஜனங்களை கீழ்ப்படிய பண்ண முடியாது. அது நல்லா தெரியணும். ஏன்னா புறஜாதி ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை பார்க்கிலும் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை சாமியார்கள் அவர்களுக்கு உண்டு, எத்தனை விதமான தெய்வங்களாக அவர்கள் ஆராதிக்கிற காரியங்கள் உண்டு, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்கு அவர்கள் இருதயத்தை திறக்கக்கூடிய பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தின் வல்லமை தான் ஒரே தீர்வு. அதுதான் ஒரே தீர்வு. உலக எழுபதலின் சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும். பரிசுத்தாவியனுடைய பலன் ஜனங்களை கீழ்ப்படிய பண்ணும். முதல் சபையின் எழுப்புதல் நீங்க யோசிச்சு பாருங்க. பிலிப்பு போன்றவர்களெல்லாம் சாதாரணமான மனுஷர்கள், அவங்க எல்லாம் வந்து பந்தி விசாரணைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பிலிப்பு போகிறான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அதிகாரத்திலே ஒரு மந்திரியை சாதாரணமாய் ஒரு வார்த்தையின் மூலமாக பேசி அவனை கீழ்ப்படிய பண்ணி விடுகிறான். எப்படி அந்த மந்திரியினுடைய இருதயம் திறக்கிறது? இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். பேதுரு பிரசங்கிக்கிறார், ஜனங்க வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே ஏராளமான ஜனங்கள் இவர்கள் அபிஷேகம் பெற்றதை வேடிக்கை பார்க்கிறாங்க. அந்த கூடியிருக்கிற ஜனங்களுக்கு இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்கிறான். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு பிரசங்கித்ததனால் ஒப்பு கொடுக்கல, அவங்க இருதயத்தில் ஆவியானவரால் குத்தப்பட்டதனாலேதான் அவர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரம் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறான். அந்த இடத்தில் 3000 பேர் ஒப்பு கொடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த 3000 பேர் சில நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருந்தவர்கள். நீங்கள் கொலை செய்தீர்கள். இந்த 3000 பேர் சில நாட்களுக்கு முன்னாலதான் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருந்தவங்க, அவரை கொலை செய்வதற்கு சம்மதித்தவர்கள், அதிலே உடன்பட்டவர்கள். அந்த ஜனங்களை ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய பலன். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே தான் தேசத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப முடியும், புறஜாதிகளின் நிறைவு உண்டாகுமே தவிர வேறு காரியத்தினால் அது சாத்தியமே கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் என்னென்னமோ செய்து பார்த்து அது எல்லாமே தோல்விதான். புரிதல், ஆண்டவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டத்தை வைக்கிறார். புரிதல், எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டத்தை வைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். நான் 80ஸ்ல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டேன். 83ல கர்த்தர் என்னை ரட்சித்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஜபம், முழுயிரவு ஜபம் எல்லாம் நிறைய நடந்துச்சு. ஒரு பக்கம் ஜபிக்கிற நபர்களை கர்த்தர் எழுப்பினார், அதை அடுத்து சந்ததிக்கு ரெடி பண்ணார். எங்களெல்லாம் கர்த்தர் அப்படிதான் உருவாக்கினார். ஜபிக்கிற ஒரு டீமை வந்து உருவாக்குறதுக்கு அன்றைக்கு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. அதிலே நாங்கள்லாம் ஜபிக்க கற்றுக்கிட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய லெவலில் மேடையில் வந்து கூட்டங்கள் நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு நடந்தாலும் அதில் நடந்த கிரியைகள் பார்த்தீங்கன்னா சொற்பமானது தான். கொஞ்சம் ரட்சிப்பு, ஏதோ சில ஆத்துமாக்கள் கட்டரண்டையில் சேர்க்கப்பட்டாங்களே தவிர அது எல்லாத்துக்கும் பெரிய ரிசல்ட் வரல. ஒரு கட்டம் வந்தது, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பெரிய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்துட்டார். புரியுதுல, பெரிய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்துட்டார். இப்ப அந்த பெரிய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கொண்டு வந்துட்டு இது ஆண்டவர் அனுமதிக்கிறதா, புரியுதுல, ஆண்டவர் அனுமதிக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து சொல்ல போனால் தேசத்தில் பெரிய கூட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு நிலைமைக்குள் ஆண்டவர் வச்சுட்டார். இனிதான் அடுத்த மூவ் இருக்குது, புரியுதுல, இனிதான் அடுத்த ஒரு பெரிய மூவ் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த பொழுது ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் திரண்டு வந்து அவருடைய கூட்டத்தில் அட்டன் பண்ணாங்க. ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் அவர் பங்கிட்ட அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் 5000, அங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்கன்றாங்க. லூக்கா 12 அதிகாரத்திலே முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூடி வந்தாங்கன்னு போட்டிருக்கும். அநேகமாயிரம் அப்படின்னா பலாயிரம், ஒரு 20,000, 30,000, 40,000 கூட வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அநேகமாயிரம்னு போட்டிருக்கு, சும்மா 2,000, 3,000 கிடையாது. அப்போ அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் வந்தாங்கன்னு போட்டிருக்கு. இப்படி பிரம்மாண்டமான கூட்டங்கள், பெரிய பெரிய அளவுக்கு மாஸ் கேதரிங் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் செய்த ஊழியம் முடிஞ்சது. அப்போஸ்தலருடைய காலம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும், மாஸ் கேதரிங் பெரிய கூட்டம்லாம் வைக்கல, புரியுதா, பெரிய பெரிய கூட்டம்லாம் வைக்கல. சாதாரணமா தெருவில் இறங்கி பிரசங்கிக்கிறாங்க, சும்மா வருகிற ஜனங்களுக்கு அப்படி பேசுறாங்க. ஜனங்களை கர்த்தர் ஆயிரம் ஆயிரமாய் ரட்சிக்க ஆரம்பித்தார், புரியுதுங்களா. அப்போ ரட்சிப்பு மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து சிதறியது. அப்ப இதற்கு எந்த விதமான பெரிய முயற்சிகள் செய்யப்படலை, அங்கு செயல்பட்டது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இவங்க இதுக்காக எந்த ஒரு முயற்சி இல்லை, ஒரு கூட்டத்தை கர்த்தர் கேதராக வைக்கிறாரு, பிரசங்கிக்கிறாங்க, மொத்தமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல திரும்பினான். இதுதான் நடந்துச்சு. இப்ப நம்முடைய தேசத்துல எடுத்து பாருங்க, பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்த காலங்கள் ஒன்று இருந்தது, இப்ப அந்த காலங்கள் நிறைவடைந்து விட்டது. இனி எழுப்புதலின் காலம், அபிஷேகத்தின் காலம் ஆரம்பிக்க போகிறது. இதுதான் அடுத்தது கர்த்தர் செய்ய போறது. பெந்தேகோஸ்தையின் காலம் அதற்கு பிறகு ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு பெந்தேகோஸ்தையின் காலம் ஆரம்பிச்சது. அதே போல சொல்றேன், இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிப்பதற்கு அவர் திட்டமிடுகிறார். அதற்கு அவருக்கு தேவை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை வைத்துத்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் படித்தவரோ படியாதவரோ, தாளந்து உள்ளவரோ தாளந்து இல்லாதவரோ, மேட்டரே கிடையாது. அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் உங்கள் மூலமாக தேசத்தில் நிறைவேறும். உண்மையா சொல்ல போனா இனி வருகிற காலத்தை போல ஆண்டவருக்கென்று மிகப்பெரிய அளவுக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிற காலம் இனி ஒருபோதும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆத்து மறுபடை கர்த்தர் கொண்டு வரப்போறார். இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய ஆத்து மறுபடையின் காலம் இனிதான் வரப்போகிறது. ஏன்னா புறஜாதிகளின் நிறைவு, அது நிறைகிற வரைக்கும் ஆண்டவர் ஓய மாட்டார். புறஜாதிகளின் நிறைவு வருகிற வரைக்கும் ஆண்டவர் ஓய போறது கிடையாது. அந்த காலகட்டத்தை தான் நாம் நெருங்கி இருக்கிறோம். அதுக்கு முன்னாலதான் பாத்தீங்கன்னா ஜாதிகள் கொந்தளிக்கிறது, ஜனங்கள் விருதா காரியங்களை பேசுறது, இதெல்லாம் வருகிறது என்றால் ஆண்டவர் இனி அபிஷேகம் பண்ணப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். இந்த காலகட்டம், நான் சொல்றேன், இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாட்களா இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காலம், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம். எது வரைக்கும் நிர்விசாரத்தோடு சொந்த வாழ்க்கை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்க போறீங்க? எது வரைக்கும் நிர்விசாரத்தோடு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல வாழ போறீங்க? எப்பொழுது இந்த ரொட்டீன் லைஃபை விட்டு வெளியே வர போறீங்க? ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டமே வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சு இதுலயே ஓடி உங்க வாழ்க்கையை முடிக்க போறீங்களா? அல்லது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்குரிய ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற போறீங்களா? உங்களுக்கு இருக்கிற ரொட்டீன் லைஃப் மாறிடுச்சுல, நான் சொல்றேன், இதுவரைக்கும் இருந்த வழக்கமான வாழ்க்கை மாறிடுச்சுல. இப்ப நான் சொல்றேன், வழக்கமான பிரேயர் லைஃப் மாறணுங்கிற, நான் வழக்கமான வாழ்க்கை மாறிடுச்சு, இது பலவந்தத்தினால் மாறிடுச்சு, வழக்கமான வாழ்க்கை முறை உங்களுக்கு மாறி போச்சு. இப்போ இப்ப சொல்றேன், வழக்கமான ஜெப வாழ்க்கை மாறணும், வழக்கமான வேத தியானிப்பு மாறணும், வழக்கமாய் ஆண்டவரை தேடின காரியங்களும் மாறணும், அதிலும் ஒரு மாற்றம் வரணும். அது வரும்போதுதான் ஆண்டவர் உங்களை தன் கரத்தில் எடுத்து நடத்த முடியும். ஏன்னா இந்த இரண்டாம் சங்கீதத்தில் ஃபார்முலா ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஆறாவது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன், 2:6, சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றார் நமக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கிறார், கேள் கேள். என்ன கேட்க சொல்றாரு? ஜாதிகளை கேளுங்கள், பூமியின் எல்லைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஜாதிகளை கேளுங்க, இதுதான் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய நேரம். நான் சொல்றேன், நீங்கள் இதுவரைக்கும் எதோ கேட்டுட்டு இருந்தீங்க, எதோ கேட்டீங்க, இன்னைக்கு சொல்ற அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. எதோ கேட்டதெல்லாம் கேட்டு என்ன சாதிச்சீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், ஜாதிகளை கேளுங்க, ஜாதிகளை கேளுங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் ஆண்டவருக்காக கேட்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவரே சொல்றார் ஜாதிகளை கேளுங்கிறார். ஆண்டவர் கேட்க சொன்னதை விட்டுட்டு நம்ம வேற எதையோ கேட்டுட்டு இருக்க கூடாது. ஜாதிகளை கேட்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு புறஜாதி ஜனங்களும், ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு எந்த ஜாதி ஜனமும் ஆண்டவரால் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு புறஜாதி ஜனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேவை. அது நிறைவு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இதெல்லாத்தையும் கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே உங்கள் ஜெப முறையை மாற்றுங்க. ஆண்டவரே, புறஜாதி ஜனங்கள் மீட்கப்படணும். ஒவ்வொரு நாளிலும் சொல்றேன், புறஜாதி ஜனங்களை ரட்சிங்கப்பா, புறஜாதி ஜனங்களை ரட்சிங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களை ரட்சிங்க, முழு உலகத்திலும் இருக்கிறதான எல்லா ஜாதி ஜனங்களையும் ரட்சிங்க. இதைத்தான் நம்ம கேட்கணும். இதை கேளுங்க, ஜாதிகளை கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உலகத்தின் எந்த பகுதியிலும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். இன்னைக்கு உலகத்தின் நாகரிகத்தில் வளர்ந்திருக்கிற தேசம் ஒருவேளை அந்தகாரத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், நம்மை கர்த்தர் ஜெபிக்க பழக்க வித்திருக்கிறார். நம்முடைய தேசத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க பழக்க வித்திருக்கிறார். இது வந்து நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு கிருபை பெற்ற தேசம் தான் நான் சொல்லுவேன். நம்முடைய தேசத்தில் எந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனைகளும் ஆண்டவரை அறியாத மார்க்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட, ஜெபிக்கிற தமது பிள்ளைகளை தேசத்தின் எல்லா பகுதியிலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். தேசத்தில் எல்லா பகுதியில் எல்லா மாநிலத்திலையும் உண்மையை சொல்ல போனால் சாதாரணமான ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள், ஏழ்மையான ஜனங்கள், பல மிஷினரிகளால் சந்திக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கிறதுல வீரர்களா இருக்கிறார். நான் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கெல்லாம் ஜெபிக்கிறது காலையில 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு சாயங்காலம் 4 மணியெல்லாம் 5 மணிக்கு கொண்டு போய் ஆராதனை முடிக்கிறாங்கன்றாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ஏரியாஸில் ஜனங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. காலையில 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் மறந்துட்டு ஜெபிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே ஜெபிக்கிற ஆட்களை தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் எழுப்பியிருக்கார். இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பு. இன்னைக்கு இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கிற தேசத்திலே இந்த கொள்ளை நோயின் தாக்கம் இவ்வளவு இன்னும் பெரிய அளவுக்கு வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறதுனா அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபம்தான் எல்லாத்தையும் தடுத்து கொண்டிருக்கிறதே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதான் உண்மை. நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பெல்லாம் மற்ற வளர்ந்த தேசத்தங்களின் கணக்குல பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. சுகாதார நிலைமைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். ஆனால் ஆண்டவர் உடைய பாதுகாப்பை வைத்திருக்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மரணத்தை தேசத்தில் பெருகாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஜெபத்தின் மூலமா இருக்குது. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவருடைய கிருபை இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது இப்ப நம்ம ஆத்துமாக்களுக்காக கேட்கும் பொழுது நிச்சயம் சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு எழுப்புதலை அனுப்பி புறஜாதிகளின் நிறைவு நம்முடைய தேசத்தை சார்ந்ததாகவே இருக்க போகிறது. மற்ற தேசத்திலையும் நடக்க போகுது, ஆனால் நம்முடைய தேசத்தின் மூலமாகவே புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்க போகிறது. அப்ப இன்னைக்கு இருந்து நான் சொல்றேன், ஒரு காரியத்தை மனதில் வைங்க, ஆத்துமாக்களை கேளுங்க, ஜாதிகளை கேளுங்க, பாகுபாடு இல்லாம கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிங்க என்று கேளுங்க. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு விசுவாசியுடைய வீட்டில், அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு கம்பெனி ஒன்று திறந்தாங்க, அதை ஜெபிக்க போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த வீடு ரொம்ப சின்னதான ஒரு வீடு, ஒரு 10 அடிக்கு 8 அடி இருக்கிற மாதிரி ஒரு ஹால், ஒரு ரூம், ஒரு அதான் அவங்களுடைய பெட்ரூமே, ஒரு 10 அடிக்கு 8 அடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஒரு 5 அடிக்கு 5 அடி இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு வாடகை வீடு தான், ரொம்ப சின்ன இடம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் போடுறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல நடக்கிறதுக்கு மாதிரி ஒரு 4 அடி, அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கட்டில் ஒரு 5 அடி போயிருக்கும், மீதி ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 4 அடியில் வந்து 2 அடி நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஒரு 1.5 அடி நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டர், அவர் அந்த ஸ்டீலில் வந்து ஒர்க் பண்ணுறவர், ஃபேப்ரிக் அயன் ஸ்டீலில் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி, அதை அவர் ஆரம்பிச்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் அடித்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மறைப்பு போட்டிருந்துச்சு. மறைப்பை போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்டீலில் வந்து செவுத்தில் ஆணி அடித்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருந்தது. அப்போ நான் நினச்சேன் ஒரு வேளை வந்து இது வந்து இவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக அப்படி ஒரு மறைவாக, ஏன்னா இருக்கிறதே ஒரே ரூம், பெட்ரூம் அவங்களுக்கு ஹால் தான், ஹாலு அதுதான், எல்லாமே ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், அவ்வளோதான். அப்போ இது அந்த மாதிரி இதுவும் ட்ரெஸ் மாற்றுக்கு அந்த மாதிரி இதுக்காக ஒரு சின்ன மறைவு போட்டிருக்காங்கன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஸ்க்ரீனை திறந்து காமிச்சாங்க, பார்த்தா உள்ளே ஒரு அழகாக நல்ல விரிப்பு, எல்லாம் ஒரு 2 அடிக்கு ஒரு 4 அடிக்கு அப்படியே விரிப்பு விரிச்சிருக்குது. அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் ஒட்டி இருக்குது, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு மேப் ஒட்டி இருக்குது, அப்படி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், அப்போ சொன்னாங்க இதுதான் எங்களுடைய ஜப ரூம் அப்படின்னாங்க. ஒரு 2 அடிக்கு ஒரு 4 அடி அவ்வளோதான், அந்த கட்டிலிருந்து நடக்கிறதுக்கு ஒரு 1.5 அடி, அதுலேருந்து அடுத்து ஒரு 2 அடி, அவ்வளோதான். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே முட்டி போட முடியும், அவ்வளோதான் இருக்குது. அந்த ரெண்டு பேரும் அப்படி லைனாக அந்த இடத்துல ஒரு வேர்ல்டு மேப் பெருசாக ஒட்டி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடு மேப் ஒட்டி இருக்குது. சொன்னாங்க இது வந்து நாங்கள் ஜெபிக்கிற இடம். அதில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும், 7 வயசு அவ்வளோதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு வந்து ஒரு 4 வயசுல 5 வயசு இருக்கும், 5 வயசு தான் மேக்ஸிமம், 5 வயசு இருக்கும். அந்த 2 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 வயசு எப்படின்னா பார்த்து ஒரு 1வது படிப்பான், 5 வயசு ஒரு 7 வயசு பிள்ளைங்க வந்த பிறகு நேரம் முதல் வேலை என்ன பண்ணுமா, அந்த மேப்பில் போய் கை வச்சு ஜாம் பண்ணணுமா, ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிங்க, இந்த தேசத்தை ரட்சிங்க, தமிழ்நாட்டை ரட்சிங்க. பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வந்த உடனே அந்த மேப்பில் கையை வச்சு ஜெபிக்க பழக்கம் கொடுத்துருக்குறாங்க. டெய்லி அந்த பிள்ளைகள் அந்த மேப்பில் வந்த உடனே, ஸ்கூல் விட்டு வந்த உடனே போய் அந்த இடத்துல இருந்து அந்த மேப்பில் கை வச்சு ஜெபிக்கிறாங்க, சின்ன பசங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, அவங்க ஜெபிக்கிறதற்கு, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதற்கே சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, வேற எதுவுமே சொல்லி கொடுக்கல, ஆத்துமாக்களுக்காக. மேப் ஓட்டி வச்சு இதில் கையை வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன புரியுன்னே சொல்ல முடியாது. அந்த பிள்ளைங்க நான் நடத்துகிற பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வருவாங்க, அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த சின்ன பசங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆத்துமாக்களுக்காக மட்டுமே ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அதுக்காக அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. புரிதலா? இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எதுக்கு நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம் இல்லை, பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பினர். அப்போ ஜாதிகளை கத்தர் கொடுக்கிறதற்கு கேளுங்கிறார். நம்ம என்ன கேட்குறோம் இல்லையா, நம்ம என்ன கேட்குறோம் அதை தான் பிள்ளைகளை கேட்க கற்றுக்குவாங்க. நீங்க சொல்றேன், பிள்ளைகளுக்கு ஜாதிகளை கேட்கும்படி, கர்த்தரிடத்தில் கேட்கும்படி ஜெபிக்க பழக்கம் கொடுங்க. நீங்கள் ஜாதிகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருங்க, அதுதான் முக்கியம். ஜாதிகளுக்காக ஜெபிக்கிற, புறஜாதி ஜனங்களுக்காக. நம்முடைய தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம், இன்னைக்கு அறியாமல் புரியாமல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த ஜனங்கள்லாம் எப்படி ஆண்டவரை அறிவார்கள்? இவளுக்காக நம்ம ஜெபிக்கணும், புரிதுங்களா? ஜெபிக்கணும். ஜனங்கள் படிப்பறிவில்லாத ஜனங்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒருத்தர் வேடிக்கை எடுத்து போட்டிருந்தார், அது வந்து கிண்டலுக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அதை பார்க்கும்போது என் உள்ளத்துல ஐயோ இப்படியெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்கன்னு. ஒரு பெண் அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல குப்பை எடுக்கிற ஒரு வேலை செய்வாங்க போல தெரியுது. அவங்க அந்த ஒரு கோட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க, அந்த கிளிட்டரிங்ல. படிப்பறிவு இல்லாத ஒரு பெண், அந்த பெண்ணுகிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கறாங்க. அந்த பெண் வந்து தலையில வேப்பலையை வச்சுட்டு இருக்குது, தலையில வந்து வேப்பலையை சொருகிட்டு இருக்குது. அப்ப அந்த பெண்ணுகிட்ட வந்து கேட்கறாங்க, என்னம்மா தலையில வேப்பலை சொருகிட்டு இருக்கிறேன்? அந்தம்மா பாவம் ஒண்ணுமே தெரியல, குருமா வந்திருக்குது, அதனால குருமா வந்திருக்குது, அதனால தான் நான் வேப்பலை வச்சுட்டு இருக்கிறேங்குது. என்னன்னு கேட்கறேன், அதான் குருமா வந்திருக்குல்ல அப்படிங்குது. அந்த பெண்ணுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ்னு கூட அது என்னன்னு தெரியல, சொல்ல தெரியல, அது கூட சொல்ல தெரியல. குருமா வந்திருக்குது, அதனால இதை வந்து வச்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் அப்படிங்குது. அப்போ இந்த ஜனங்களுடைய அறியாமை என்ன சொல்றதுன்னா, எவ்வளவு தூரம் ஒண்ணுமே புரியாத நிலைமையில் அந்த ஜனங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த ஜனங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கர்த்தர் தெரியாமல் இவங்க வந்து பரியாசத்துக்குரியவங்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை தான் ஆண்டவர் வந்து நேசிக்கிறார். இவங்களாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ள வரணும், இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும்னு இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இதுக்குதான் நம்ம ஜெபிக்கணுங்கிறது, புரிதா? இவங்க எல்லாத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். இவங்க எல்லாம் அறியாமையில் எங்கேயோ போயிட்டு நினைக்கிறாங்க, வேப்பலை தூக்கி தலையில வச்சுட்டாக்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை தேடினாதான் ஆத்மா பரலோகத்துக்கு வரும் என்கிற காரியம் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளை ஜனங்கள் போக்கஸ் பண்றாங்களே தவிர, மரணத்திற்கு பிறகு பரலோகம் போடுன்ற காரியம் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபித்தால்தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இந்த இடத்துல ஆண்டவர் அதுக்கான வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை நான் பாருங்க, 8வது வசனத்தை திருப்பி படிக்கிறேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்ப கர்த்தர் வந்து ஜெபிக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் என்ன பேசுறன்னா, நியாய தீர்ப்பை குறித்து பேசுறார். வரிசையா வருது பாருங்க, கரெக்டா? இந்த இடத்துல இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். இப்படி ஜெபிக்கும் பொழுது, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அதிகாரத்தை தன்னுடைய அபிஷேகத்தின் மூலமாய் தேசத்தில் விளங்க பண்ணுகிறார். இருப்பு கோளால் அவர்களை உடைத்து போடுவீர்கிறார். கொயக்கலத்தை போல உடைத்து போடுவீர், இருப்பு கோளால் அவர்களை ஆளுகை செய்வீர். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தரன செய்கிறார். சத்துருவின் கிரிகள் எல்லாம் ஆளுகை செய்யப்பட போகிறது, சத்துருக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட போகிறது, அந்தகாலத்தின் ஆவிகள் எல்லாம் அடக்கப்பட போகிறது. இந்த கடைசி காலத்தில் ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் அடக்கப்பட போகிறது. எப்படி தெரியுமா? அபிஷேகத்திலே நிறைந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை வைத்து அந்தகாரத்தின் சக்திகள் தேசத்தில் அடக்கப்பட போகிறது. இதுதான் காரியம். திருப்பி சொல்றேன், அபிஷேகத்திலே நிறைந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கொண்டு தேசத்திலே கர்த்தர் தன்னுடைய ஆளுகை விளங்க பண்ண போறார். அபிஷேகத்தில் நிறைந்து ஆத்துமாக்களை கேட்கிற தேவ பிள்ளைகள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அபிஷேகத்தில் நிறைந்து ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் அவர்களை கொண்டு அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் ஆளுகை செய்வார். அதன் பிறகு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். புரியுதா? அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அதான் அதுக்கு பிறகு சொல்றாரு, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் பாரத்தோடு ஜபிக்கணும், பாரத்தோடு ஆவிலே நிறைந்து முதல்ல அபிஷேகத்திலே நிறைந்த வாழ்க்கைக்குள்ள வாங்க, ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற வாழ்க்கைக்குள்ள வாங்க. சாதாரண ஜபத்தை விட்டு தூசி உதறி விட்டு எழுந்துறீங்க, ஆவிலே நிறைந்து ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற ஜபத்திற்குள் வாங்க. வந்து ஆத்துமாக்களுக்காக கேளுங்க. இந்த இருக்கிற நாட்களை வெறுமனை ஆத்துமாக்களுக்காகவே கேட்கிற நாட்களாய் ஒதுக்கி ஜெபிங்க. ஆண்டவர் இந்த கடைசி ஒரு மூவுக்குள்ள வந்திருக்கிறார். கடைசி கட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நான் இதை இன்னைக்கு நேரத்தில் சில வருஷங்களாகவே சொல்றேன். நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறது இது ஒரு கடைசி ஜெனரேஷன். நான் சில வருஷங்களாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இது வந்து நம்ம இருக்கிறது ஒரு கடைசி ஜெனரேஷன். இதற்கு பிறகு காலம் செல்லாது. நம்ம இருப்பதான் கடைசி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல ஆண்டவர் கிரியை செய்வதற்கான ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கான அடையாளங்கள் தான் ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்கிறார். இந்த கொள்ளை நோய் எல்லாமே கிறிஸ்துவின் வருகைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. புரிதலா? ரொம்ப பெரிய ஒரு சிக்னல். இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்குது, ஆனால் இதை போல முழு உலகத்தையும் பயமுறுத்தின ஒரு கொள்ளை நோய் இதுக்கு முன்னால இவ்வளவு பெருசா எதுவுமே வந்தது கிடையாது. அப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை முழு உலகத்திற்கு உரியதே தவிர ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியது கிடையாது. முழு உலகத்திற்கு உரியது அவருடைய வருகை. அதனாலதான் முழு உலகத்திற்கும் இது கொடுத்த சிக்னல் இது. அதனாலதான் ஆண்டவர் அதை வந்து முழு உலகத்திற்கும் தெரியும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கணும், நம்ம தேசத்தை பாதுகாக்கணும், ஜனங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், நரகத்திற்கு ஆத்துமாக்கள் போகக்கூடாது, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படுறதுக்காக ஜெபிக்கணும். இந்த ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே கொள்ளை நோயின் தாக்கமும் அடிபட ஆரம்பிச்சிடும். நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். எந்தெந்த தேசங்களிலே அதிக பாதிப்பு இருக்கிறதாக நீங்க செய்தியில பாக்குறீங்களோ அந்தந்த தேசங்களுக்காய் அதிக கருத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே அதுதான் தெய்வ திட்டம், அதுதான் கடைசி கால எழுப்புதலுக்கான காரியம். ஜாதிகளை கேளுங்கள், ஆண்டவர் ஜாதிகளை கொடுப்பார், புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் அதற்காகவே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இந்த நாட்களில் ஆவிலே நிறைந்து ஜெபிங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க, புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும்படி ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிப்பதற்கு இதுதான் கடைசி காலம். அதற்காக கடைசி முயற்சி தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபத்திற்கென்றே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு கடைசி காலத்தின் கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறதையும், கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் கொண்ட ஜனங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போன ஜனங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆவியிலே நிறைந்து ஜாதிகளை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் வருகைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் புறஜாதிகளின் நிறைவு சம்பவிக்க வேண்டும். இந்த நிறைவு வருகிற வரைக்கும் கர்த்தர் ஓய்ந்திருக்க மாட்டார். புறஜாதிகளின் நிறைவு, உங்க மனசுல இந்த வார்த்தை எப்பவுமே இருக்கணும். புறஜாதிகளின் நிறைவு, புறஜாதிகளின் நிறைவு, புறஜாதிகளின் நிறைவுக்காக நம்ம ஜெபிக்கணும். புறஜாதிகளின் நிறைவுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதுதான் உங்களோட மனசுல ஓடணும். வேறே காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுங்க. புறஜாதிகளின் நிறைவு சம்பவிக்கும்படி ஜாதிகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். முழு உலகத்திலும் ஜனங்கள் ஏராளமானவர்கள் கொள்ளை நோயினால் மரித்து போறாங்க. ஆண்டவர் இதிலே இறங்கி ஜாதிகளை தனக்காக பிரித்தெடுக்க வேண்டும். சகல ஜாதி ஜனங்களையும் நாம கேட்கணுங்கிறார். நீங்க ஜெபிங்க, நான் தரேங்கிறார். அந்த ஜெபத்திற்கான அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இருக்குது இல்ல, அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெருக்குவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா தான் அந்த அபிஷேகம் உங்களுக்குள் பெருகும். அந்த அபிஷேகம் பெருகும் பொழுது அந்த உலகத்திலே ஜனங்கள் எல்லாரையும் மனந்திரும்ப செய்யும். அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை, புறஜாதி ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும். எல்லாரும் இன்னைக்கு அதற்காகவே உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. இந்த காலகட்டம் நான் சொல்றேன், பிசாசு மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிக்கிற ஒரு காலம். மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை நோயினாலே ஜனங்களை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் நினைக்கிற நேரம். அதே போல தேவ ஜனங்களுக்கும் முன்பிலும் அதிகமான சுமையை கொண்டு வந்து சுமத்துறான். அதிலே அவர்கள் கஷ்டப்படட்டும் நினைக்கிறான். இல்லை, இப்போதான் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அன்றைக்கு பார்வன் சொன்னான், இந்த ஜனங்களின் மேல் முன்பிலும் அதிகமான சுமையை சுமத்துங்கள். இன்னைக்கு பல சுமைகள் வரலாம், ஆனாலும் சொல்றேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நேரம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருகிற ஒரு நேரம். எல்லாரும் இப்பவே நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஜாதிகளை தாரும் என்று கேட்கும்படி சொன்னீங்களே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்காகும்படி சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உண்மை அறியாதிருக்கிற ஜனங்கள், படிப்பறிவில்லாத இருக்கிற ஜனங்கள், உண்மை அறியாதிருக்கிற ஜனங்கள், புரியாதிருக்கிற ஜனங்கள், ஆத்துமாக்களை குறித்து உணர்வில்லாத இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே ஜனங்களை ரட்சிங்கப்பா. எங்கள் தேசத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்த நீங்க ஓரளவுக்கு எழுப்பி இருக்கிறீங்க, அதனாலே தேசத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு வல்லமையான எழுப்புதல் ஊற்றப்படணும் ஆண்டவரே. எங்களது தேசத்தில் ஒரு வல்லமையான எழுப்புதல் ஊற்றப்படணும். அமெரிக்க தேசத்தில் மீண்டும் ஒரு எழுப்புதல் ஊற்றப்படணும் ஆண்டவரே. முன்பு நீங்க எழுப்பினது போல சார்ல்ஸ் ஃபின்னிக்கள் எழும்ப வேண்டும், இவான் ராபர்ட்ஸ்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. தேவ மனுஷர்கள் எழுப்புதலை பேசுகிறவர்கள் ஆண்டவரே, ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி பிரசங்கிக்கிற தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. கள்ள உபதேசத்தினால் மயங்கி இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக, செழிப்பின் உபதேசத்தினாலே தவறி போன ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படுவார்களாக, பாவத்திற்குள் ஆண்டவரே விழுந்து போயிருக்கிற ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக. தகப்பனே, தேசங்கள் உம்மண்டையில திரும்பட்டும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பட்டும். இங்கிலாந்து தேசம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பட்டும். மறுபடியும் அநேக தெய்வ மனுஷர்கள் எழும்பட்டும். அடைக்கப்பட்ட சபைகள் மறுபடியும் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட சபைகள் எல்லாம், மூடப்பட்ட சபைகள் எல்லாம் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஜனங்கள் உம்மை விட்டு விட்டதனால் சபைகள் ஏராளம் மூடப்பட்டதப்பா, மீண்டும் அடைக்கப்பட்ட சபைகள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட சபைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பித்து அடைக்கப்பட்ட சபைகளை எல்லாம் மீண்டும் திறக்க பண்ணுங்க. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேற பண்ணுங்க. நாங்கள் அதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் ஜெபிக்காமல் வேறு யார் ஜெபிப்பார்கள்? ஜெபிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காகவே இந்த சபையை நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்க. இந்த கடைசி காலத்துல தேசத்துல எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, ஜனங்களை மோட்டிவேட் பண்ணுவதற்காகவே இந்த சபையை நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்க. அப்பா, அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாய் கர்த்த நிறைவேற்றுவதற்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சமாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த எழுப்புதலின் அபிஷேகம், இந்த ஜெப ஆவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இப்பொழுது வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலும் ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்குரிய ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு மகிமையான அபிஷேகம் ஒவ்வொருவரும் மேலும் ரிலீஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வல்லமையான வாத்தும பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக, ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. ஓ ஜீசஸ், அப்பா நிர்விசாரங்கள் களையப்படட்டும், சுயநலமான ஜெபங்கள் விலகட்டும், ஆத்தும பாரத்தோடு கூடிய ஜெபங்கள் எல்லா தேவ பிள்ளைகளின் மேலும் இறங்கட்டும் அப்பா. அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஓ தேசம் முழுவதும் எழுப்புதலின் ஜெபங்கள் பெருகுவதாக. சோத்திரம் சோத்திரம். உலகம் முழுவதிலும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற சேனைகள் எழும்புவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம். எழுப்புதலின் தீ முழு உலகத்தையும் பற்றி கொள்ளட்டும். எழுப்புதலின் தீ முழு உலகத்தையும் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.